கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. யோகமும் மனித மாண்பும். யோகமும் மனித மாண்பும் வரிசையில் இன்று இடம்பெறுவது ஜீவகாந்தம் பற்றிய தத்துவங்கள். வழங்குகிறார் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்புகளும் இந்த விவசாய சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து இன்று சிந்திக்கக்கூடிய தலைப்பு வந்து ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் என்பது ஒரு ஜீவனுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற காந்தம். இப்போ பிரபஞ்சம் யூனிவர்சல் எல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய காந்தம் வான்காந்தம். இப்போ ஜீவகாந்தம் என்பது சொல்லிட்டேன், உடலிற்கு உடல் இயக்கத்திற்கு தேவையை தருகின்ற ஆற்றலை கொடுப்பது இந்த ஜீவகாந்தம் தான். உடல் இயக்கத்திற்கு 80%, மன இயக்கத்திற்கு 20% ஆற்றலை தருகிறது. அப்போ இந்த ஆற்றல் எங்கிருந்து வருகிறது, ஜீவகாந்தம் என்பது எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இறைநிலை சுத்தவெளி, சுத்தவெளியினுடைய குணாதிசயம் வந்து தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அந்த தன்னிருக்கத்தினாலே என்ன ஆகுதுன்னா, சூழ்ந்தழுத்தும் பொழுது அந்த தன்னைத்தானே இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளியே வருகிற இறை துகள், டஸ்ட் பார்ட்டிகள், இறை துகள், இது பெயர் ஈத்தரனோட பெயர் இருக்கு, இதுதான் டஸ்ட் பார்ட்டிகள், அதுதான் இறை துகள். இந்த இறை துகள் வந்து சூழ்ந்தழுத்துறதுனால தலைச்சுழற்சி பெற்று நிறைய சுழற்சி பயங்கரமாக சுழிச்சிட்டே இருக்கு. இதற்கு பெயர் காந்தம். ஆனால் இந்த காந்தத்துக்கு பெயர்னா அன்மெனிஃபெஸ்டேடு மேக்னெட், அதாவது ஒரு பருப்பொருளாக மாற முடியாத காந்தம். அப்போ இந்த பருப்பொருளாக மாற முடியாத அடர்த்தி குறைவான இதுவும் காந்தம் தான். அதே மாதிரி வந்து எஜிடாயிரு கூட இறை துகள்கள் எல்லாம் இணைந்து ஒரு தொகுப்பாக சூழ்ந்தழுத்தத்தினால மீண்டும் ஒரு விண்ணாக தொகுத்து உருவாகுது. அதுதான் பஞ்சபூதங்களில் முதல் தத்துவமான விண் அல்லது ஆகாசம். இந்த விண் அல்லது ஆகாசம் என்பது தான் நமது உடலிலே உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம உடலில் உயிராக ஓடிக்கின்றது என்ன, விண். அப்போ இந்த விண் என்பது எதன் தொகுப்பு, இறை துகள்களின் தொகுப்பு. இறை துகள்கள் இருந்து சேர்ந்து வர்றது விண். அப்போ இந்த விண்ணிலிருந்து விண் மீண்டும் சுற்றுது, சுற்றி தரிச்சுழற்சியோடு சுற்றும் பொழுது வெளியே வருகிறது. இந்த இறை துகள் ஒழுகிறது மீண்டும் வெளியே வருது. வரும்போது அதற்கு பெயர் என்ன கேட்டிங்கன்னா, காந்த அலைகள். அந்த காந்த அலைகள் அல்லது பயோ மேக்னடிசம் ஜீவகாந்தம் அல்லது மனம். எப்போ மனம் என்பது ஜீவகாந்த அலை தான். ஜீவகாந்தம் என்பது உயிராற்றல் விரிவடையும் பொழுது கிடைப்பது மனம் அல்லது ஜீவகாந்தம், பயோ மேக்னடிசம் பேர். இந்த ஜீவகாந்தம் என்பது ஒரு ஜீவனுக்குள்ளே உயிரினங்களில் எல்லா உயிருக்குள்ளேயும் அடங்கியிருப்பதினாலே இது ஜீவகாந்தம் என்று பெயர். அதையே பிரபஞ்சத்தில் வான்கள் கோள்களில் இருக்கிறது வெளியாக இருக்கிறதுனால அதிலிருந்து வெளியே வந்து கொண்டுடைய காந்தங்கள் எல்லாம் வான்காந்தம் என்று பெயர். காந்தம் என்பது பொதுவான ஒன்று. காந்தத்துக்குரிய தன்மைகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சயின்ஸ் படி பார்த்துருப்பீங்க. வட துருவம் தென் துருவத்தை கட்டி தொங்க விட்டீங்கன்னா வடக்கு தெற்குல தான் நிற்குமே தவிர கிழக்கு மேற்காக நிற்காது. அப்போ ஒரு ஃபோல்ஸில் இருந்து அந்த காந்த அலைகள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு அது போய் என்னாச்சுன்னா, அப்படியே காம்பஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு அலையில் போய் அது என்ட்ராக இருக்கும். ஒன்றில் வெளியேறி இன்னொன்றில் முடியும். அப்போ வந்து இரு துருவங்கள், பொலாரிட்டி காந்த துருவங்கள் இருக்குது. காந்த துருவத்தினுடைய தன்மைகள் என்ன, இயற்கையோ சயின்ஸில் படிச்சிருக்கிறீங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாறுபட்ட துருவங்கள் ஒன்றை ஒன்று இருக்கும். இப்போ வந்து நார்த்து சவுத் இருந்தால் ஜாயிண்ட் ஆகிடும். அப்போது சவுத்து சவுத்து வந்து ரெஃபல்ஸ் ஈச்சதர், அதாவது ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், மாறுபட்ட துருவங்கள் ஒன்றையொன்றை ஈர்க்கும். இதுதான் காந்த தத்துவம். எல்லாத்தையும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான், ரைட். இப்போ இந்த ஜீவகாந்தம் என்பது எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லியாச்சு, உற்பத்தி கேந்திரம் எங்கிருந்து தொடங்கியாச்சுன்னு சொன்னால், இந்த ஜீவகாந்தம் உடலுக்குள்ள உயிர் ஓயிட்டுருக்குன்னு சொன்னேன். அப்போ இந்த உடல் வந்து மூன்று உடல்களாக இருக்கிறது, பிசிக்கல் பாடி. பரு உடல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடம்பு இருக்குது, ரைட்டு. ஆனால் இந்த உடல் முதல் உடல் வந்து பரு உடல், அடுத்தது நுண்ணுடல் அல்லது சூக்கம உடல், மூன்றாவது காந்த உடல் அல்லது காரண உடல். இப்போ முதல் நிலையான உடல் வந்து செல்களால் ஆக்கப்பட்டது. செல்கள் வச்சு எப்படி நம்ம ஒரு கட்டடத்தை வந்து ஒரு நம்ம செங்கல் வச்சு கட்டுறோமோ, செங்கல் வச்சு கட்டும் பொழுது செங்கல் அப்படியே அடிக்கிட்டே போன பில்டிங் உருவாகுமா, உருவாகாது. ஆனால் அதுக்கு என்ன வேணும், ஒரு பைண்டிங் மெட்டீரியல்ஸ், ஒரு இணைப்பு பொருள் தேவைப்படுது. அப்போ இந்த இணைப்பு பொருள் என்ன, நம்ம படுறது சிமெண்ட் மார்ட்டர், சிமெண்ட் கலை வச்சு பில்டிங்கை ரைஸ் பண்ணுறோம், ரைட். ஆனால் அதே மாதிரி இதில் என்ன வருது பைண்டிங் மெட்டீரியல்ஸ்னு கேட்டால் அதுதான் ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் தான் இணைப்பு பொருள். ஒவ்வொரு செல்களையும் அந்த துருவங்களை போய் கலந்து அந்த பைண்டிங் மெட்டீரியல்ஸை நல்லா பைண்டிங் கொடுத்து, எப்பவுமே நம்ம கீழே விழுந்தாலும் சரி, நல்ல எது பண்ணாலும் சரி, உடல் வந்து எந்த விதமான ஊனம் உறாமல் பார்த்துக்கிறது. எக்ஸ்ட்ராடினரி கேஸுக்கு நான் சொல்கிறேன், நார்மலாக நம்ம போகும்போது விழுந்தால் எந்திரிக்க ஒன்றும் பாடி லெவலாக இருக்கிறதுக்கு பயன்படுவது பைண்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இணைப்பு பொருள்னா ஜீவகாந்தம். அப்போ அந்த ஜீவகாந்தம் எங்கிருந்து வருது? ஜீவகாந்தன் உடலில் உற்பத்தி கேந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலில் வந்து நம்ம உயிர் ஆற்றல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மூலாதாரம் அல்லது கருமயம்னு சொல்லுவோம், அந்த இடத்துல மூன்று பொருள்கள் ஒன்றாக இணைந்து, அதாவது வந்து இந்த விண்ணுங்கிறது உயிரோட்டமாக ஓடுது, உயிரோட்டமாக ஓடும் பொழுது அதிலிருந்து இறைத்துகள்லாம் வெளியேறுது, இறைத்துகள்லாம் வெளியேறும் போது அங்கே வந்து காந்தம் ஏற்படுது. காந்தம் வந்து என்ன, உடல் முழுவதும் பரவி உடல் முழுவதும் உடலுக்கு வெளியே இருக்கும், உடலுக்கு வெளியே இருக்கும் காந்தம். அப்போ அந்த காந்த அலைகள் தான், இப்போ நான் ஒருத்தர் பேசுகிறேன்னா நீங்கள் உடனே கேட்குறீங்கன்னா நேரடியாக உங்களுக்கே வர்றதில்லை, அதை வந்து அந்த அலைகளில் மோதி அலைகள் வந்து மூளை வழியாக போய் அந்த ஜெனட்டிக் சென்டர் கருமையத்துக்கு போய் அது உங்கள் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுது, இது இதோட குரல் இவருடைய குரலுங்கிறது தெளிவுபடுத்துது. அந்த மாதிரி அது நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து ஜீவகாந்தம் என்பது உயிரில் இருந்து விரிகின்ற, உயிர் துகளிலிருந்து வருகின்ற காந்த அலைகள் ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் தான் உடல் இருக்கிற செல்கள் எல்லா செல்களுக்கும் போய் நல்ல ஆற்றலை கொடுத்து திணிவுபடுத்தி எல்லாம் இருக்குது. அப்போ அந்த உடம்பில் ஜீவகாந்தம் ததும்பி இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான நோய் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஜீவகாந்த தன்மை தான். அப்போ ஜீவகாந்தம் என்பது எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, இறைநிலை இறைத்துகளில், இறைத்துகளாக வந்து இறைத்துகள் தொகுப்பாக வந்து உயிர் துகள் லைஃப் எனர்ஜி பார்ட்டிக்கல், லைஃப் எனர்ஜி பார்ட்டிக்கல் இருந்து மீண்டும் வருது, உடல் முழுவதும் போயிட்டு இருக்கு. இந்த ஜீவகாந்தம் தான் நமக்கு தேவையான உடல் சக்தி மனசக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இறைநிலையே இருக்குது, இறைநிலையில வந்து இருப்பு நிலை இருக்குது, இருப்பு நிலை இயக்க நிலையாக மாறும் போது இந்த சக்தி வந்துடுது நமக்கு. பார்த்தீங்களா, சக்தி என்ன சாதாரணமாக சொல்கிறோம், அது நார்மலாக வந்து எவ்வளோ தூரம் பேர் பொருந்தி வருது பார்த்தீங்களா. அப்போ இந்த சக்தி இயற்கையாகவே நமக்கு பல வழியில் நான்கு விதமான வகையில் கிடைக்குது. ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற உணவு நீர், இரண்டாவது காற்று, மூன்றாவது வான்களிலிருந்து வருகின்ற கோள்களின் காந்த அலைகள் மூலியமாக டெய்லி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு, நான்காவது வந்து பூமி சுத்திட்டே இருக்கிறதுனால இந்த பூமி வச்சு ஏற்படுகின்ற கதிர்வீச்சு, அணுக்கள்லாம் சேர்ந்து கதிர்வீச்சு ஏற்படுதல் அதுலேருந்து கிடைச்சிது. நான்கு விதமாக இறைநிலை கடந்துட்டே இருக்கு. இதனால தான் நம்ம சாப்பிட்ற அளவில் சாப்பிடும் போது உணவு அளவு முறை வேணுங்கிறது. எதுக்குன்னா, ஒரு அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா கால் வயிறு எம்டியாக இருக்கும், அப்போதான் வந்து இந்த வான்கொழுந்து ஒரு ஆற்றல ரிசீவ் பண்ண முடியும், காஸ்மிக் எனர்ஜி வாங்கி நம்ம உடலில் அந்த ஜீவகாந்த எனர்ஜியை நல்லா வாங்க முடியும். எல்லாம் ஒரே பொருளாக நிரப்பிட்டு பண்ணால் வாங்காத அந்த உடம்பு கெட்டு போயிடும். அது சிம்பிளாக வச்சுட்டுங்க. இதை வந்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம், வள்ளுவர் சொல்கிறார், சுவை ஒளி ஊறு ஓசை என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகன்னு சொல்கிறார். இந்த ஐந்து வகை யார் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட தான் உலகமே தெரிஞ்ச, அவங்க தான் உலகத்தை புரிந்தவர்கள்ங்கிற. அப்போ அந்த ஐந்து வகை என்னென்னு கேட்டால், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், இந்த ஐந்து வகையான குணங்களை நம்ம தெரியப்படுத்துறதுனா ஜீவகாந்தன் மூலியமாக தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு லட்டுக்கு சாப்பிட்றீங்க, லட்டு சாப்பிட என்ன சொல்கிறீங்க, நல்லா இருக்குது, இனிப்பாக இருக்குன்னு உணர்றோம். அது எப்படி உணர்றீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறோம், இந்த லட்டு தான் இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்லாது, இந்த வந்து நம்ம உயிராற்றலானது எப்பவுமே நார்மலாக இந்த நாக்கில் வந்து இரண்டு யூனிட் சுவை இருந்துகிட்டே இருக்குது. இந்த சுவையானது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு லட்டு சாப்பிடும்போது அதில் பத்து யூனிட் இருக்குன்னா இரண்டுலேருந்து எட்டு கழிச்சு பெறுது. அப்போ எழுச்சி பெறுவது எதுனா, நம்ம உயிராற்றல் தான் செலவாகி சுவையாக தெரியே தவிர அந்த இனிப்பு பொருள்களில் நம்ம உயிராற்றல் செலவாவதினாலே அந்த சுவை உணர்வு அதிகமாக தெரியுது. அப்போ இது சுவையக்கு அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒரு படத்தை பார்க்குறோம், ஒரு டிவியில் படத்தை பார்க்குறோம், டிவியில் பார்க்கும்போது அந்த டிவியில் இருக்கிற பத்து யூனிட் ஒலி இருக்குது, நம்ம கையில் ரெண்டு இருக்குன்னா அது உயிராற்றல் எழுச்சி பெற்று இந்த உருவங்களாக தெரியுது. அதே மாதிரி ஒவ்வொன்று காற்றுக்கு அப்படி தான், ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஐந்து புலன்களாக அடைகின்ற உணர்வுகள் முழுதுமே எல்லாமே காந்த ஜீவகாந்தம் அடைகின்ற தன்மாற்றங்கள், உயிர் சக்தி செலவாகி காந்தம் அடைகின்ற தன்மாற்றங்கள். நீங்கள் நேயர்கள் எல்லாம் வந்து இது ஒரு நல்லா வச்சுக்கொண்டு, காந்த தத்துவம் சொல்கிறது காந்த தத்துவத்தின் அடிப்படையில் சயின்ஸ் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிய, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, அதனால் உடம்புலேயே எவ்வளவு நேர்மை எவ்வளவு தூரம் காந்தம் இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ இந்த காந்தம் முழுவதுமே என்ன பண்ணுது, இப்போ நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, டயர்ட் ஆகிட்டீங்க, டயர்டான ஏற்பாடு என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக் சக்தி இல்லைன்னு சொன்ன ஜீவகாந்த குறைவுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் டயர் வருது, போய் படுத்துக்கிறீங்க. தூங்கி எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா திரும்ப பிரசாரிங்க. எப்படி பிரசாரிங்க? அப்போ வந்து நீங்கள் தூங்கும் பொழுது ஜீவகாந்தம் செலவு கிடையாது. இப்போ எப்படி நம்ம சம்பாரித்து வரவு செலவு இருப்பு வைக்கிறோமோ, சேமித்து வைக்கிறவன் சிக்கனமாக பண்ணுறவன் உயர்ந்துடுறான், செலவு பண்ணிட்டு ஊதாரியாக இருக்கிறவன் பெச்சு எடுத்துகிட்டே இருக்கிறான். இதுதான் நம்ம வாழ்க்கை என்பது. இந்த ஜீவகாந்த அமைப்பு என்பது வரவு செலவு தான். நம்ம எவ்வளவு தூரம் ஜீவகாந்தத்தை வரவாக்கி கொள்கிறோமோ அந்தளவு உடல் நலம், நம்ம செல்கள் எல்லாமே நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், எல்லாமே அற்புதமாக இருக்கும், தேஜஸ் முகத்தில் அப்படி பொங்கிட்டே இருக்கும். அது இல்லைன்னு சொன்னேன்னா, ஜீவகாந்தம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆளை பார்த்தாலே தெரியும் டயர்டாக இருப்போம், சோர்ந்து போயிருப்போம். அந்த செல்கள் எல்லாம் வந்து இணைப்பை வந்து அப்படி விட்டு விட்டு நாளாக நாளாக முதுமையை நோக்கி வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஜீவகாந்தம் என்பது எங்கே இருக்குன்னு கேட்டால், கருமையத்தில் விந்துநாத மையம், உயிர் மையம், மூணாவது வந்து காந்த மையம். இந்த மூன்றுமே வந்து ஜீவகாந்தம் சுற்றுறதுனால ஜீவகாந்த திணிவு ஏற்பட்டு கருமையம் என்பது திணிவு பெற்ற ஜீவகாந்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துங்க. இறைநிலை என்பது இப்போ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அங்கே இருக்கிற வெளியே இருக்கிற இறைநிலை நமக்குள்ளேயே வந்துடுச்சு. இந்த கருமையம் என்பது தான் இயற்கையின் புதையல், பிரபஞ்ச ரகசியங்களில் அடங்கிய ஒரு பெட்டகனம் இருக்குது. அதில் என்னென்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் மையம், நமது உடம்பில் உயிரோட்டம் ஓடிட்டு இருக்கிற உயிர் அங்கே தான் மையம் கொள்ளுது. அதே மாதிரி அதிலிருந்து வெளியே வர்ற ஜீவகாந்தமும் உடல் முழு சுற்றி போய் வந்து மையம் திணிவு பெற்று மையம் கொள்ளுது. மூணாவது இருக்கிற விந்துநாதம், அங்கே ஏற்கனவே பாலுணர்வு சுரப்பி இருக்கிற அதுவும் மூன்று பாலுணர்வு சுரப்பியில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. விந்துநாதம் இருக்குது, உயிர் மையம் இருக்குது, காந்தம் இருக்குது, மூன்றுமே ஒன்று சேர்ந்திடம் கருமையம் ஜெனட்டிக் சென்டர். அதில் தான் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம், எண்ணங்கிற எண்ணங்கள் எல்லாம் எல்லாம் அதில் தான் போய் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு செல்களிலையும் பதிவாகி மூளை வழியாக போகும் பொழுது புள்ளியாகி அதிலிருந்து அப்படியே காந்த அலைகளாக போய் முடிச்சுகள நாட்டுகளாக பதிவு பெற்றும், நம்ம எந்த நிலையில் எந்த மன அலைச்சூழலை நினைச்சு செய்கிறோமோ அந்த அலைச்சூழலை அது போய் பதிவாயிரும். அந்த நிலைகள் வரும்பொழுது அதே மீண்டும் எண்ணங்களாக மலர்த்தி கொடுக்கும். கருமை செய்கிற வேலை என்ன? இறையாற்றல் செய்கிற வேலை தான். தண்ணீருக்கு ஆற்றல் என்னாவது அது அழுத்தி பிடிக்குது. அதே டைமில் ரெஃபல்சிவ் ஃபோர்ஸாக இருந்து விளக்கு மாற்றினால ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு நிலைகளும் தள்ளி தள்ளி நிற்க சேரவும் முடியாது, அதே மாதிரி விலகி போக முடியாது. இறைநிலையின் குணங்கள் அத்தனையுமே மனிதன் உறவுகளே, அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்றோம். அதனால் இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு ஜீவகாந்தத்தை நம்ம என்ன பண்ண, தியானம் பண்ணி எல்லாமே தெரிஞ்சு பொறிச்சு ஒவ்வொரு ஜீவகாந்தத்தை சேமிச்சு, அதாவது உடலையக்கம் மனைக்கத்தை நல்லா செய்ய வச்சு இந்த ஜீவகாந்தத்தை நல்லா சேமிப்ப வேண்டும். அதை வந்து பயிற்சி, உடல் பயிற்சி, மெடிடேஷன் எல்லாமே ஜீவகாந்த சேமிப்பு தான். அது கூட தெரிஞ்சு நீங்கள் இந்த ஜீவகாந்தத்தை வரவாக்கி செலவுகளை குறைத்து கொண்டு புரிந்து ஜீவகாந்தாட்டில் செலவாக குறைத்து கொண்டு எல்லாம் சேமிப்பாக்கி ஜீவகம் சேமிப்பாக்கி தேஜஸோடையும் நல்ல உடல் மனம் வலிமை பெற்று வையத்துள் வாழ்க வளமுடன், வாழ்க வளம் என்ற வாழ்த்தை சிந்தனை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.
யோகமும் மனித மாண்பும் வரிசையில் இன்று இடம்பெற்றது ஜீவகாந்தம் பற்றிய கருத்துக்கள். வழங்கியவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள். அன்பு நேயர்களே, ஒலிவலம் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள். நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை விரும்பும் நேரத்தில் கேட்க ஏதுவாக பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. இன்னும் வசதியாக அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-2431-055. இதே எண்ணில் நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்களிப்பு குறித்தும் தெரிவிக்கலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்போ இதை கேளுங்கள்.